மறுபடியும் தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் மலேசியாவிலையும் ஓமான்லயும் இருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். திரும்ப நினைச்சு பாக்குற நேரமும் இது ஒரு பெரிய அதிசயம் தான். ஒரு எல்லாருமே ஒரு ஆனுவல் கான்ஃபரன்ஸ் ஜனவரியில நடத்தினோம், ஆனா அதுல தமிழ்நாட்டுல இந்தியாவில இருக்கிறவங்க மட்டும்தான் கலந்து கொள்ள முடிந்தது. ஆனா இப்ப எல்லாருமே இப்படி கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப சங்கீதத்துல இந்த 106வது சங்கீதம் 1-12 வரையும் உள்ள அந்த சங்கீதங்களை பார்ப்போம். இதற்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு பாவங்களை மன்னிக்கின்ற தேவன். ஆங்கிலத்துல சொல்லுவதானால் The God who forgives sins. அதைத்தான் நம்ம இப்பொழுது பார்க்க போறோம். இன்னைக்கு என் காதில் ஒரு செய்தி விழுந்தது. தமிழ்நாட்டில் ஒரு மனிதன், ஒரு வியாபாரி ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு திரும்பி 3 நாளைக்கு முன்பு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறான். அப்படி யார் இப்ப வெளியிலிருந்து வந்தாலும் எல்லா நாடுகளுமே கூட 2 வாரங்களுக்கு செல்ஃப் ஐசோலேஷன் அப்படின்னு வச்சிருவாங்க. இப்ப என் மனைவி கூட 1 வாரத்துக்கு முந்தி ஆஸ்திரேலியாவில இருந்து வந்ததுனால இப்ப அவங்களும் நானும் அந்த செல்ஃப் ஐசோலேஷன்ல இருக்கிறோம். இன்னும் 1 வாரம் போகும் அது முடியறதுக்கு. இப்ப அந்த மனிதன் அப்படி செல்ஃப் ஐசோலேஷனுக்கு போயிருந்த பொழுது தன் வீட்டுல 3 நாள் தான் இருக்கிறான். அந்த 3வது நாள் இது மேத்தோ 3 நாளும் நடந்ததா கூட இருக்கலாம். அப்ப காணி எழும்பு அவன் வெளியே வந்திருக்கிறான். வாசலுக்கு வந்த உடனே அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. அவன் உடுப்பெல்லாம் கலட்டி போட்டுட்டு தெருவுல ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்படி ஓட ஆரம்பிச்சது மட்டுமில்ல, அங்க இருந்த ஒரு வயதான ஒரு பெண், ஒரு மனுஷு அவங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. அவன் ஓடி போய் அவங்களுடைய கழுத்துல ரொம்ப பயங்கரமா கடிச்சிட்டான். அப்ப அந்த லேடிய வயதான மனுஷிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. இப்ப அந்த செய்தியின் படி அவங்க பிழைக்கல, அவங்க உயிரிழந்துட்டாங்க. இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப விசாரணை எல்லாம் நடக்கும். இதுக்கு நான் நினைக்கிறேன் ஒண்ணு, அதாவது இது உண்மையானு தெரியாது. இவன் வந்து ஒரு வியாபாரியா இருந்திருக்கிறான். இப்ப இந்த கொரோனா விஷயங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதுனால அவன் அதனால அதிர்ச்சி அடைந்திருக்கிறான். இது ஒரு ஊகம் தான். அவன் அதிர்ச்சி அடைந்து தன்னுடைய வியாபாரங்கள் எல்லாம் பாதிக்கப்பட போகிறதே, தன் பணம் எல்லாம் இழந்து விட போறேனே, இல்ல அங்க ஸ்ரீலங்காவுக்கு போன நேரத்துல என்ன நடந்ததோ அவனுடைய வியாபார விஷயங்கள்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இருந்த பொழுதும் அவனுக்கு நிச்சயமாக ஒரு மன அதிர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறான். அவனுடைய டீப் டிப்ரெஷன், ஆழமான டிப்ரெஷன் கூட ஏற்பட்டு மனநல பாதிக்கப்பட்டு இருக்கிறான். அதனால இந்த காரியத்தை அவன் செய்திருக்கலாம். இத கூட நான் சமீபத்துல என்னுடைய ஒரு ஆக்கத்துல எழுதியிருந்தேன். ஏன்னா இப்படி வந்து அசாதாரணமான காலங்கள். இப்ப இங்க அமெரிக்காவில மற்ற நாடுகள்ல ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சரிஞ்சு போயிருந்திருக்குது. எவ்வளவு பேரு மில்லியன்ஸ் கணக்குல கோடிக்கணக்குல பணத்தை இழந்திருப்பாங்க. கடந்த வாரத்துல நான் சிங்கப்பூர்ல பார்லிமெண்ட்ல நடந்த ஒரு அவங்க இந்த கொரோனா பத்தி சொன்ன திட்டங்களை பத்தி எல்லாம் கேட்டேன். அப்ப அதை கேட்ட பொழுது அந்த திட்ட அமைச்சராக இருக்கிறவர் ஒரு 5-7 நிமிஷம் வரையும் நடுவுல அவருக்கு ஒண்ணுமே பேச முடியாம விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பார்லிமெண்டே ஸ்தம்பித்து போய்விட்டது. எல்லாம் என்ன செய்யறன்னு தெரியாம பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவராலும் அந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியல. அவ்வளவு தூரம் அந்த சிங்கப்பூர் வந்து ஒரு ரொம்ப செல்வந்தமான நாடு. எங்க ஊரை கூட 1 மில்லியன் ஜனத்தொகை அந்த குட்டி நாட்டுல கூடிருச்சு. ஆனாலும் கூட ரொம்ப பணக்கார நாடு. அப்படி இருக்கிற அந்த பணக்கார நாட்டுக்கு இப்ப நடந்திருக்கிற நிலைமைய பாருங்க. அவங்களுக்கு வருமான விமானத்துறை, அதுக்கு அடுத்தது டூரிஸ்ட் அங்க வர்றது, 3வது அங்க இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் இவங்களை கவனிக்கிறது. இன்னைக்கு அது 3 மூடுபட்டு விட்டது. அது பெரிய அதிர்ச்சியா இருக்கும். ஒரு நாளும் சிங்கப்பூர் அந்த விமான சேவையை இந்த அளவுக்கு நிறுத்தல. அவங்க யாரும் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லல. அவங்க ஹோட்டல்ஸ் மூடுபடல. அது அந்த நாட்டு அமைச்சருக்கே கூட ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கிறது. அந்த பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு மீடியாவோட பேசுகிற பொழுது சொன்னார், இது வந்து ஒரு சீரியஸான கிரைசிஸ் எங்களுடைய நாட்டில் அப்படின்னு எந்த விதமான ஒரு ஜோடனையும் இல்லாம தெளிவா அவருடைய உள்ளத்திலேயே இருந்த வந்த வார்த்தைகள். இப்படியெல்லாம் இன்னைக்கு மக்களை இந்த அசாதாரண காலங்கள், அதாவது இந்த கண்ணுக்கே தெரியாம காலையில சொன்னது போல பார்க்க முடியாம இருக்கிற ஒரு சின்ன ஒரு கிருமி உலகத்தை ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல கர்த்தர் நிச்சயமாக தேவனுடைய மக்களோடையும் பேசுகிறார், நம்மளோட பேசுகிறார், நம்ம சபைகளோட பேசுகிறார், விசுவாசிகளோடு பேசுகிறார், அவிசுவாசிகளோடு மட்டுமல்ல முழு உலகத்தோடையும் பேசுகிறார். ஆனா விசுவாசிகளான நாம இதுல இருந்து என்ன பாடத்தை படிக்கணும், இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? காலையிலேயே சொல்லி இருக்கிறேன், அந்த ஆர்டிக்கல்ல எழுதி இருக்கிறேன், தேவையில்லாம அந்த இத பத்தி விவாதம் பண்ணி தேவையில்லான பொருளில்லான காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க மீடியாவில், அதெல்லாம் கேட்காதீங்க. அதனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. ஒரு விஷயத்தை பத்தி அது என்னன்னு தெரியாமலே மீடியால பேசிக்கிட்டு இருக்கிறவங்க அதிகம், ஏன்னா அவங்க பார்க்க வைக்கிறது தான் அவங்களுக்கு வருமானத்தை கொண்டு வருகிறது. அது நமக்கு பிரயோசனம் இல்ல. அறிவுபூர்வமான காரியங்களை தான் கேட்கணுமே தவிர அறிவில்லாத பொருள் இல்லாத காரியங்களை எல்லாம் காசிப்பு வம்பு பேச்சு அனாவசியமான பேச்சுக்களை எல்லாம் நம்ம கேட்க கூடாது. ஒரு விசுவாசிகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் சிந்திக்கிறவர்களாக இருக்கணும். இந்த நேரத்தை நம்ம கவனமா பயன்படுத்தணும். ஆண்டவர் நம்மளோட என்ன பேசுகிறார் என்பதை நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிறோம். இந்த கோவிட் 19 காலம் நம்ம எல்லோரையுமே நம்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. அதான் இன்னைக்கு முக்கியமா சொல்ல வருகிறேன். நம்மை பரிசோதனை செய்து பார்த்துக்கொள்ள, சுய பரிசோதனை செய்து பார்த்துக்கொள்ள இந்த காலங்களை போல நமக்கு வேற காலங்கள் கிடைக்காது. உதாரணத்துக்கு ஒரு விடுமுறை காலம்னு எடுத்துக்குவோம், ஒரு ஹாலிடே கிடைக்குதுன்னு இருந்தா நம்ம என்ன செய்வோம், ஊர் சுத்தி பார்க்க போயிருவோம், பிள்ளைகளோட அங்க விளையாடுவோம், வேறு பல காரியங்கள் எல்லாம் ஈடுபடுவோம். அது சுய பரிசோதனை செய்யறதுக்கு நம்ம அதிகமா பயன்படுத்துறது இல்ல. நிச்சயமா அந்த காலங்களிலும் வேதம் வாசிப்போம், ஜெபிப்போம், ஆனா இப்ப நம்ம எங்கேயும் போக முடியாதபடி இந்த அசாதாரணமான காலங்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி வைத்திருக்கிற காலங்களா இருக்கு. நம்ம வெளியில போக முடியாது, பக்கத்து வீட்டாரோட சேர்ந்து இருந்து ஊர்வம்பு பேச முடியாது. அப்படி செய்யறதும் தப்பு, ஏன்னா அப்படித்தான் கொரோனா சீக்கிரமா வந்துடும். அதனால உங்க வீட்டுக்கு உள்ள வளமையா வாழ்றவர்களோட தவிர வேறு யாரு பக்கம் நீங்க போக கூடாதுன்னு அரசாங்கம் சொல்றதுக்கு அதுதான் காரணம். ஏன்னா இது தொட்டா ஒட்டிக்கிற ஒரு தொத்து நோயாக இருப்பதனால நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம குடும்பத்தை தவிர வேற எங்கேயும் யாரோடையும் ஒரு தொடர்பு வைத்துக் கொள்ள கூடாது. ஆகவே 24 நம்ம வீட்டுல இருக்க வேண்டி இருப்பதனால நம்ம ரொம்ப சிந்திக்கவும், நம்மையே நாம பரிசோதனை செய்து பார்த்துக்கொள்ளவும் ஏராளமான மனுத்தியாலங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சுய பரிசோதனை செய்வது ஒரு கிறிஸ்தவனுக்கு தவிர்க்க முடியாத ஒரு கடமைன்னு வேதம் சொல்லுகிறது. சுய பரிசோதனை செய்து பார்க்காம உண்மையிலே நம்ம எங்க இருக்கிறோம்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப அவசியமானது. வேதம் இத பத்தி சொல்றத கேளுங்க. யோபு 13:23 யோபு இப்படித்தான் சொல்லுகிறான். யோபுவை பத்தி உங்களுக்கு தெரியும், வாழ்க்கையில ரொம்ப கொடுமைப்பட்டவன், இந்த கொரோனாவை விட பயங்கரமான கொடுமை, எந்த விதத்திலையும் இதோட ஒப்பிட முடியாத அவன் வாழ்க்கையில பட்ட கொடுமைகள். அந்த கொடுமைகளுக்கு மத்தியில அவன் என்ன செய்தான் தெரியுமா, சுய பரிசோதனை செய்து பார்க்கிறான். அவன் சொல்லுகிறான் யோபு 13:23, என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என்னுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை. ஆனா ஆண்டவரே சொல்றாரு, யோபு அப்படி ஒன்னும் பெருசா பாவம் செஞ்சிடல. இருந்தாலும் யோபு தன்னை பரிசோதனை செய்து தான் ஆண்டவருக்கு முன் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்னு சொல்லுகிறான், என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை. அதாவது நான் என்னுடைய சிந்தனையில ஒரு காரியத்தை திட்டம் போட்டு செயல்பட்டு அந்த பாவத்தை செய்திருக்காவிட்டாலும் என்னை அறியாமல் நான் எத்தனையோ பாவங்களை செய்திருப்பேன். ஆண்டவருடைய கட்டளைகள் எல்லாம் எனக்கு தெரிந்திருந்த பொழுதும் எவ்வளவு காரியங்களை நான் நினைத்து பார்க்காம செய்யாம விட்டிருப்பேன். அதுதான் இங்க சொல்லுகிறேன், என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை. நான் எத்த அளவுக்கு நீதி உள்ளவனாக இருந்தாலும் அந்த நீதிகளை எல்லாம் காரியங்களை நான் செய்திருந்த பொழுதும் ஆண்டவர் முன்னுக்கு நம்ம நிக்கிற பொழுது முழு பரிசுத்தமான ஒரு நாள் நிக்க முடியாது. இயேசு மட்டும்தான் அப்படி இருந்தவர். ஆகவே தான் இவன் சொல்லுகிறான், என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். நீதியான மனுஷனான யோபு சொல்லுகிறான், என்னுடைய மீறுதல்கள், அதாவது உங்களுடைய கட்டளைகளை எத்தனை தடவை மீறி இருக்கிறேன், என்னென்ன பாவம் செய்திருக்கிறேன் எனக்கு உணர்த்தும் ஆண்டவரேன்னு சொல்லுகிறேன். அது விசுவாசி செய்ய வேண்டிய ஒரு காரியம். உண்மையிலேயே சோதனைகள் வருகிற பொழுது நமக்கு சுய பரிசோதனை அவசியம். இப்ப வந்திருக்கிற அந்த சோதனை உலகத்துக்கே வந்திருக்கிற சோதனை, இது விசுவாசிகளுக்கும் வந்திருக்கிற சோதனை. சில பேர் போலி பிரசங்கிகள் எல்லாம் இது விசுவாசிய தொடாது, இது விசுவாசிய ஒண்ணுமே பண்ணாது, ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வாக்கு திருத்தங்கள் அப்படி சொல்லல. உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் நமக்கும் ஒரு பாடத்தை கற்பிக்கிறதா தான் இருக்கு. அதன் மூலமாகவெல்லாம் கூட ஆண்டவர் பேசுகிறார். இந்த நேரத்தில் நம்ம எல்லா விசுவாசிகளும் கூட தங்களை சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். இது வந்து நம்ம செய்த ஒரு பாவத்தினால, நானும் நீங்களும் ஒரு செய்த பாவத்தினால நேரடியா இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்காவிட்டாலும், இதன் மூலமாக கூட ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நமக்கு உணர்த்துகிறார். இவன் சொல்லுகிறது போல, யோபு சொல்லுகிறது போல, நாமும் கேட்கணும். என்னுடைய மீறுதல்கள் எத்தனை ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் எத்தனை ஆண்டவரே, அதையெல்லாம் எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே, எனக்கு காட்டி கொடும் ஆண்டவரே இந்த காலங்களிலே அப்படின்னு நம்ம சுய பரிசோதனை செய்யணும். இன்னொரு புத்தகம் வேதத்துல, பழைய ஏற்பாட்டுல இருக்கிற புத்தகத்துக்கு பேர் புலம்பல். அதுல லெமன்டேஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இந்த புலம்பல் 3:40 இந்த வசனத்தை பாருங்க. அது சொல்லி இருக்கிறது, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அது சுய பரிசோதனை பற்றிய ஒரு வசனம். எங்களுடைய வழிகளை நாம் சோதித்து ஆராயணும். அது சரியா இருக்கா, சரியான வழியில போயிருக்கிறோமா, இதையெல்லாம் நம்ம சோதித்து ஆராயணும். அப்படி அந்த சோதித்து ஆராய்ந்து ஆண்டவர் அந்த தவறுகளை உணர்த்துகிற பொழுதுதான் அதையெல்லாம் திருத்தி கொண்டு கர்த்தரிடத்துல நம்ம திரும்ப போக முடியும். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் பார்ப்போம். சங்கீதம் 139 சங்கீதம், அதுல 23-24 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். அது சுய பரிசோதனையை பற்றி சொல்லுகின்ற வசனம். அவர் தான் செய்ய போறத தேவனுகிட்ட சொல்லுகிறான். ஆண்டவரே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். அப்பவே சுய பரிசோதனை செய்கின்ற இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நான் ஆராய்ந்து பார்க்க நான் முயற்சி செய்கிறேன், நீதான் என்னுடைய இருதயத்தை அறிந்த தேவனாக இருக்கிறீர், ஆகவே நீங்க என்ன சோதித்து என்னுடைய சிந்தனைகளை தெரிஞ்சுக்கங்க. ஆண்டவரே வேதனை உண்டாக்குகின்ற, உங்களுக்கு வேதனை உண்டாக்குகின்ற வழிகள் ஏதும் என்னிடத்தில் இருந்தால் அதையெல்லாம் நீங்க எனக்கு காட்டி கொடுங்க, சரியான வழியில நான் போவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சங்கீதக்காரன் கேட்கிறான். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம், இதுலயும் சுய பரிசோதனையினுடைய அவசியத்தை, செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. சுய பரிசோதனை செய்யாம இருக்கிறவன் ஆணவம் பிடித்தவனா தான் இருக்க முடியும், தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவனாகத்தான் இருக்க முடியும். சுய பரிசோதனை செய்வது கிறிஸ்தவனுடைய கடமை. கடைசியா இன்னொரு வசனம் இதை பத்தி பார்ப்போம். புதிய ஏற்பாட்டுல பாக்குற பொழுது 2 Corinthians 13:5 2 Corinthians 13:5 இங்க இது பவுல் அப்போஸ்தலன் சுய பரிசோதனையை பத்தி தெளிவா சொல்லுகிறார். விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். பாத்தீங்களா, நம்ம விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சும்மா அசட்டுத்தனமா நம்பிக்கிட்டு அதை பத்தி சாட்சி கொடுக்கறது ஒரு வாய்ப்பை தேடிக்கிட்டு அறையக்கூடாது. வேதம் அப்படி சொல்லல. விசுவாசம் உண்மையிலேயே இருக்குமானால் நமக்கு தாழ்மை ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி தாழ்மை ரொம்ப அதிகமாக இருந்தா என்ன செய்வோம், நமக்கு உண்மையிலேயே இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு நாளும் சோதித்து அறிவோம். நம்ம அதை வந்து we won't take it for granted. நடந்துருச்சு, நம்ம ஆண்டவரோட தான் இருக்கிறோம்னு ஒரு திமரோடு இருந்து விட மாட்டோம். அதை நம்ம சோதித்து பார்த்து கொள்வோம். அது அவசியம். சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், நம்ம என்ன செய்யணும், பரீட்சை செய்து பார்க்கணும். கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறிவீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறிவீர்கள். ஏன்னா அந்த பரீட்சைக்கு விரும்ப மாட்டவன், அது மட்டுமில்லாம அந்த பரீட்சையில தேர முடியாதவன் என்ன செய்வான், அவனுக்கு இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறமாங்கிறதே தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து நிச்சயமாக சுவாசித்து இருக்கிற ஒரு மனிதன் தன்னை பரிசோதனை செய்து பார்ப்பதற்கு அவன் பயப்பட மாட்டான், அவன் அதுக்கு முன்னுக்கு நிற்பான். இப்படி இந்த சுய பரிசோதனை செய்வது ரொம்ப அவசியம். வேதம் பல இடங்கள்ல இந்த சுய பரிசோதனையை வலியுறுத்துகிறது. சுய பரிசோதனை இப்படி செய்து பார்க்க வேண்டிய அவசியத்தை பியூரிட்டன் பெரியவர்கள் 17வது நூற்றாண்டுல இருந்த சுதந்திரத்தவாதிகள் ரொம்ப அதை பத்தி எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா அது செய்யாம வாழ்க்கையில பரிசுத்த வாழ்க்கையில முன்னேற முடியாது, அது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. ஒரு சுய பரிசோதனை செய்து தான் பரிசுத்த வாழ்க்கையில் எங்கு இருக்கிறேன், ஆண்டவரோடு எனக்கு இருக்கின்ற உறவுல எந்த நிலையில இருக்கிறேன்னு தெரிஞ்ச மனுஷன் தான் இன்னும் முன்னேறுவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பான். இன்னைக்கு இந்த மாதிரியான சுய பரிசோதனையை குறித்த போதனைகள் ரொம்ப குறைவு. சுய பரிசோதனை செய்து நம்முடைய ரட்சிப்பு உண்மையானது தான் என்பது நமக்கு தெரிகிற பொழுது நமக்கு ரட்சிப்பின் ஆனந்தம் உயரும். அது மட்டும் இல்லாம அந்த ரட்சிப்பின் நிச்சயம், அஷூரன்ஸ் ஆஃப் ஃபெய்த்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, அதுவும் கூட அதிகரிக்கும். ஆகவே இன்னைக்கு அந்த போதனை ரொம்ப அவசியம். ஆனா ரொம்ப இடத்துல அந்த போதனை இல்லை. ஒரு துமரோடு ரட்சிப்பை பத்தி பேசுகிறவர்களை தான் அதிகமா பாக்குறோமே தவிர, ஒரு தேவ பயத்தோட மிகுந்த தாழ்மையோடு அந்த ரட்சிப்புக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அந்த நிச்சயத்துவத்தை கொண்டிருந்து ஒரு ஆனந்தப்படுகிறவர்கள் ரொம்ப அதிகமா இல்லைங்கிறது தான் நம்மளால பார்க்க முடிகிறது. ஆகவே சுய பரிசோதனை இது நமக்கு அவசியம். ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னா, நமக்கு முன்னால இருக்கிற அந்த 106வது சங்கீதம் அதைத்தான் சொல்லுகிறது. இந்த சங்கீதத்துல சங்கீதக்காரன் அதைத்தான் செய்கிறான். அவன் சுய பரிசோதனை செய்கிறான். தன்னை மட்டும் அவன் சுய பரிசோதனை செய்யல, தன்னுடைய நாட்டு மக்கள் இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையையும் அவன் சிந்தித்து பார்க்கிறான். அப்படி அவன் அதை செய்திருக்காவிட்டால் இந்த 106வது சங்கீதத்தை அவன் எழுதியிருக்கவே முடியாது. இந்த COVID-19 காலத்துல நீங்க நானும் எங்களை சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். நாம பத்தி கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்கணும். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அந்த வாழ்க்கை எங்கு போய்கிட்டு இருக்கு, யாருக்காக நீங்க வாழ்றீங்க, எதுக்காக நீங்க வாழ்றீங்க, உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை, இப்ப நீங்க இருக்கிற நிலைமை உங்களுக்கு சமாதானத்தை தருகிறதா, சந்தோஷத்தை தருகிறதா, உங்களுக்குள்ள இருக்கும் குறைபாடுகள் என்ன, நீங்க செய்து வந்திருக்கின்ற செய்து கொண்டிருக்கின்ற பாவங்கள் உங்க கண்ணுக்கு தெரிகிறதா, அப்படி எல்லாம் நம்ம சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். அதை செய்யாம நம்ம ஆவிக்குறுக்கிய வாழ்க்கையில ஒரு அங்குலம் கூட முன்னுக்கு போக முடியாது. அத்தகைய சுய பரிசோதனையில ஈடுபட்டதாலதான் இந்த சங்கீதக்காரன் இஸ்ரவேலின் பாவங்களை எல்லாம் இந்த பட்டியல் போட்டு காட்டுகிறான். அது மட்டுமல்லாம அந்த பாவங்களுக்காக கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு கர்த்தர் எத்தகைய பாவ மன்னிப்பை இறுதியில் அவங்களுக்கு கொடுத்தார் என்பத நமக்கு பாடமாக இந்த சங்கீதத்தில் அவனால விளக்கி காட்ட முடிஞ்சிருக்குது. இந்த சங்கீதத்தை பத்தி சொல்லுவதானால், இதுக்கு முன்னால இருக்கின்ற 105வது சங்கீதமும் இந்த 106வது சங்கீதமும் நெருங்கிய தொடர்புடைய சங்கீதங்கள், ரெண்டையும் பிரிக்க முடியாது. இந்த இரண்டு சங்கீதங்களுமே கர்த்தர் அவருடைய செயல்களை வெவ்வேறு விதமாக நமக்கு விளக்கி காட்டுகின்றன. 105வது சங்கீதத்தை எடுத்துக்கிட்டா, அங்கு கர்த்தர் இஸ்ரவேல்ல செய்த மகத்தான செயல்களை எல்லாம் அந்த சங்கீதம் விளக்கி அவர் எவ்வளவு பெரியவர் நமக்கு காட்டுது. இந்த 106வது சங்கீதத்தை எடுத்துக்கொண்டா, இது இஸ்ரவேல் மனிதர்கள் செய்த பாவங்களை எல்லாம் பட்டியல் போட்டு காட்டி கர்த்தர் எந்த அளவுக்கு அவர் மத்தியில மகத்தான கிரியைகள் செய்தது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று இந்த 106வது சங்கீதம் காட்டுகிறது. ஆகவே இந்த ரெண்டுமே தாவீது எழுதிய சங்கீதம், ரெண்டுமே அருமையான சங்கீதங்கள். இப்ப இந்த 106வது சங்கீதத்தை நம்ம ஆராய்கிற பொழுது, இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த காலத்துல வெளி தேசத்துல புற தேசத்துல சிறைவாசத்தை அனுபவித்து வந்திருப்பதை நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். அவங்க ஏன் அந்த சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி வந்தது? அந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை அடிக்கடி மீறி தேவையில்லாம அந்நிய தேவர்களை எல்லாம் வணங்கி சிலைகளை எல்லாம் வணங்கி கர்த்தரை விட்டு விலகி போனதுனால தேவன் அவர்களை தண்டித்தார். அந்நிய நாடுகளை கொண்டு அவர்களை தண்டித்து அந்த நாடுகள்ல சிறைவாசம் இருக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். அப்படியான நிலைமையில அவங்க இருந்தாங்க. அது அவர்களுக்கு கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையாக இருந்தது. ஆண்டவர் தண்டனை கொடுக்கிற தேவன், மறந்துடாதீங்க. கிறிஸ்தவர்கள பொறுத்த அளவுல அது சிச்சை. ஆனா அந்த சிச்சையாக இருந்தாலும் அது வலிக்கும். அது தற்காலிகத்துக்கு இருந்தாலும் கூட அது வலிய கொடுக்கும், அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் தண்டனை விதித்தார், புரதேசத்துல போய் வாழும்படியாக செய்தார். உங்களுக்கு தெரியும், நெகேமியா, டேனியல் இவங்க எல்லாம் அப்படி போய் பிரதேசத்துல வாழ்ந்தவர்கள் தான். எசேக்கியலும் அப்படி போய் பிரதேசத்துல வாழ்ந்து அங்கிருந்து ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தீர்க்க தரிசனத்தை கொடுத்தவன் தான். இப்ப இந்த சங்கீதத்துல நம்ம அந்த மக்கள் இதை வாசிக்கிற பொழுது அப்ப அந்த எழுதப்பட்ட காலத்து மக்கள் சிறைவாசத்தை அனுபவித்துக் கொண்டு தண்டனையாக அனுபவித்துக் கொண்டு இருந்தார்கள். ஆனா அந்த சிறைவாசம் ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த அதிகாரத்துல கடைசி வசனத்தை பார்க்கிற பொழுது நாம அந்த தண்டனையை சங்கீதக்காரன் எந்த அளவுக்கு விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறான்னு பாக்குறோம். ஏன்னா அது ஆமேன்னு சொல்லி முடிக்கிறான். அதாவது, ஆண்டவரே, நீங்க செஞ்சது சரிதான், எங்களுக்கு நிச்சயமாகவே இது கிடைக்க வேண்டிய தண்டனையை தான் நீங்க கொடுத்திருக்கிறீங்க, சரியாத்தான் செய்திருக்கிறீங்க, ஆமேன்னு சொல்லி அவன் முடிக்கிறான். கர்த்தர், இந்த தேவன் அருமையான ஒரு உடன்படிக்கை அவர்களோடு ஏற்படுத்தி இருந்தார். ஆபிரகாமோடு அவர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினாரா இல்லையா? அருமையான உடன்படிக்கை. அவரே அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை ஒரு பெரிய நாடாக்குவேன் என்று சொன்னார். தன்னுடைய மக்களை பற்றி அவர் அதுல சொல்லுகிறார். உன்னை இந்த உலகத்திலே நான் ஒரு விசேஷமான மக்களாக வைப்பேன் என்றெல்லாம் சொல்லி இருந்தார். இருந்த பொழுதும் எத்தனையோ வாக்கு திட்டங்களை அவர் செய்து கொடுத்திருந்த பொழுதும் இந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த உடன்படிக்கை எல்லாம் மீறினார்கள். அவர்கள் மீறியது மட்டுமல்ல, கர்த்தருக்கு எதிராக பெரிய பாவங்களை செய்தார்கள். அது அந்த சங்கீதம் பட்டியல் போட்டு நமக்கு விளக்குகிறது. இப்ப இதுல இருந்து ரெண்டு முக்கிய காரியங்களை இந்த நேரத்துல நம்ம பார்க்கலாம். இந்த முதல் 12 வசனங்கள்ல இருந்து ரெண்டு முக்கியமான காரியங்களை பார்க்கலாம். முதலாவது, கர்த்தருடைய நீடிய பொறுமை. கர்த்தருடைய நீடிய பொறுமை, ஆங்கிலத்தில் சொல்லுவதானால் God's long suffering. முதல் 5 வசனங்கள்லயும் அதை நம்ம பார்க்கிறோம். அதை பார்த்த பிறகு இரண்டாவதா நம்ம பார்ப்போம் எகிப்தில் இஸ்ரவேலர் செய்த பாவம். நிறைய பாவங்கள் செய்திருக்கிறாங்க. இந்த நீளமான சங்கீதம் ஒவ்வொன்றையும் தெளிவா நமக்கு சொல்லுகிறது. ஆனா இந்த 6 வசனத்தில இருந்து 12 வசனம் வரையும் என்ன பார்க்கிறோம் என்றால், அவர்கள் எகிப்தில் இருந்த காலத்துல அவர்கள் செய்த பாவத்தை பற்றி அது நமக்கு விளக்குகிறது. இந்த ரெண்டையும் பார்த்த பிறகு அதுக்கு பிறகு நம்ம படிக்க வேண்டிய 4 பாடங்கள் இருக்கின்றன இந்த சங்கீதத்திலிருந்து. ஆகவே இந்த ரெண்டு காரியங்களையும் இப்ப பார்ப்போம். முதலாவது, கர்த்தருடைய நீடிய பொறுமை. அது முதல் 5 வசனங்கள்ல பாக்கலாம். அங்க பாருங்க, அவன் சங்கீதக்காரன் எப்படி ஆரம்பிக்கிறான். அவன் சொல்லுகிறான், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தரை துதியுங்கள். இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது ஆண்டவரை பற்றிய ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஆண்டவரை பற்றிய மகத்தான உண்மைகளை நமக்கு சொல்லுகிறான். நம்ம ஆண்டவரை எப்பொழுதுமே துதிக்கணும். 103, 104 இந்த சங்கீதங்களை எல்லாம் வாசித்து கொண்டு போகிற பொழுது இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. ஆண்டவரை நம்ம எல்லாம் துதிக்கணும். துதிக்கணும்னு சொன்னா நம்ம ஊர்ல எல்லாம் தவறா புரிஞ்சுகிட்டு இருக்கிறோம். நம்ம பாட்டுக்கு கண்ணா பண்ணான்னு ஏதாவது ஆண்டவரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறோம். அவன் என்ன அங்க சொல்லுகிறான், பிளஸ் த லோர்டுன்னு ஒரு இடத்துல வருது. இன்னொரு இடங்கள்ல பார்த்தா பிரைஸ் த லோர்டு, அதாவது உன்னுடைய இருதயத்தை அவர் முன்பாக தாழ்த்தி, அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நீ அறிந்து உணர்ந்து நீ அவர் ஆராதனை செய்யு அந்த வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, எப்பவும் பிளஸ் த லோர்டு அல்லது பிரைஸ் த லோர்டுன்னு வருகிற பொழுது அது ஆண்டவரை ஆராதிப்பது, அவருக்கு முன் நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி கொள்ளுவது, அவருக்கு முன் நாம் மண்டியிடுவது, அதோடு சேர்ந்த இன்னொன்னு அவர் செய்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் அவருக்கு நன்றி செலுத்துவது. ஆகவேதான் அங்க சொல்லுகிறான், கர்த்தரை துதியுங்கள், கிவ் தேங்க்ஸ் டு த லோர்டு. ஆங்கிலத்துல அவருக்கு நன்றி சொல்லுங்கள் இருக்கு. ஆனா தமிழ்ல அப்படி போடல, அல்லேலூயா கர்த்தரை துதியுங்கள்னு மட்டும்தான் போட்டிருக்கு. அவர் நல்லவர்னு சொல்லி இருக்குது. ஆங்கிலத்துல பிரைஸ் இஸ் தி லார்ட் ஓர் கிவ் தேங்க்ஸ் அன்டு தி லார்ட். பிரைஸ் பண்றேன்னு சொன்னா அவருக்கு நன்றி செலுத்துவது, நன்றி சொல்லுவது, அவர் செய்திருக்கின்ற காரியங்களை எல்லாம் நினைத்து பார்த்து அவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. ஆனா அவர் அப்படிப்பட்டவர், ஏன் அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும்? அவர் நல்லவராக இருக்கிறார். அதை விட ஒரு பெரிய காரியத்தை அவன் சொல்லுகிறான், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பு அதை பத்தி, ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், அதாவது குறையாம எப்பொழுதும் நீடித்து நிற்கின்ற ஆண்டவருடைய அன்பு என்பதுதான் தமிழ்ல நம்ம கிருபைன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு சாதாரணமானது இல்லை. நம்மள எதையோ பார்த்து ஒரு நல்ல காரியம் நம்மள இருக்கேன்னு பார்த்து ஆண்டவர் காட்டுகின்ற கிருபை அல்ல. இந்த கிருபையை அடைவதற்கு நம்மள யாரு கூட எந்த விதமான தகுதியும் இல்லாம இருக்கிறோம். நாம எந்த வித தகுதியும் இல்லாம அவருக்கு முன் நிற்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு காட்டுகிறது தான் அந்த கிருபை, அவருடைய விசேஷமான அன்பு. அதன் அந்த அன்பின் மூலமாகத்தான் அவருக்கு நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. நம்மள ஏதோ நல்லது இருந்ததுனால நமக்கு ரட்சிப்பு கிடைக்கல, நம்ம ஒன்றுக்குமே உதவாதவர்களாக இருந்தோம். அது ஆண்டவருடைய அநாதி காலத்தில் அவர் காட்டிய அந்த அன்பின் காரணமாக, அவருடைய கிருபையின் மூலமாக கிடைத்ததுதான் ரட்சிப்பே தவிர நம்முடைய எந்த தகுதிகளினாலும் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கல. ஆகவே சொல்லுகிறார், அந்த நல்ல தேவன், ஹி இஸ் குட், அவர் அளப்பரிய கிருபை உள்ள தேவனாக இருப்பார். அது என்றும் உள்ளதுன்னு சொல்லிருக்கு. ஆனா ஆங்கிலத்துல இது என்ட்யூர்ஸ் ஃபார்எவர், அதாவது என்னைக்குமே நிக்காம தொடர்கிறது, அதுக்கு முடிவே இல்லைன்னு அர்த்தம். தேவனுடைய கிருபைக்கு முடிவே இல்லை, அந்த கிருபையை அவர் காட்டுகிறவராக இருக்கிறார். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். இங்க பாருங்க, சுய பரிசோதனை செய்யாம நன்றி செலுத்த முடியாது தெரியுமா? நன்றி செலுத்த முடியாது. இப்போ ஒரு பையனுக்கு ஒரு கிஃப்ட வாங்கி கொடுத்துறோம், அவங்க அப்பா அம்மா அவனுக்கு ஒரு கிஃப்ட வாங்கி கொடுத்தாருன்னு வச்சா, நான் பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே போயிட்டா உண்மையிலேயே அதை பத்தி அவன் ரொம்ப யோசிக்கலன்னு அர்த்தம். இப்ப அதை வந்து ரொம்ப பார்த்து இது எவ்வளவு அருமையானதுன்னு அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தான்னா அவன் அதுக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறான். அதே மாதிரி நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்த வசனத்துல அவன் பாக்குறான், கர்த்தருடைய வல்லமையான செயல்களை சொல்லி அவருடைய துதிகளை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்துபவன் யார் பாத்தீங்களா? ஆண்டவர் எவ்வளவோ செய்கிறார் நமக்கு. இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம படுத்துற பாட்டுல தான் ரொம்ப காரியங்களை நம்ம சிந்திக்கிறோம். ஆனா இதெல்லாம் எப்பவோ சிந்திச்சிருந்திருக்கணும், ஒவ்வொரு நாளும் சிந்திச்சிருந்திருக்கணும். கர்த்தருடைய வல்லமையான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நடந்திருக்கு. பாவிகளாக வாழ்ந்து என்னென்னமோ செய்து சிந்தனை இல்லாதவர்களாக, உணர்வு இல்லாதவர்களாக எதை எதையோ வணங்கி கொண்டு போயிருந்திருக்கிறோம். மக்களை மதிக்கிறது இல்ல, யார் மேலையும் நம்ம நம்பிக்கை வைக்கிறது இல்ல, யாருக்கும் நம்ம உண்மையா நடக்கிறது இல்ல. சிந்தனையில போய், இருதயத்துல போய் எங்களுடைய வழிகளை எல்லாம் நேரானதல்ல, நம்ம மீறுகிற மக்கள். நமக்கு தெரியும் பாவத்துல இருந்ததுனால அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறோம். நம்ம பத்தி ஏதோ பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அகம்பாவம் அகங்காரம் இருதயத்துல கூடி இருந்திருக்கு. இப்படியெல்லாம் இருந்ததுக்காக ஆண்டவர் அவர் எங்களுக்கு என்ன விதமான தண்டனையை கொடுத்திருந்தாலும் போதாது. நன்மைக்காக இருந்த மனிதர்களா நம்ம இல்ல, நம்ம பாவம் அவ்வளவு மோசமானது. இருந்த பொழுதும் அவர் கிருபையை காட்டி அன்பை காட்டி நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய தேவன். அந்த ரட்சிப்புல நமக்கு கிடைத்திருக்கின்ற அளப்பரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள். இந்த உலகத்துல மட்டுமல்ல, வரப்போகிற உலகத்திலயும் நமக்காக ஆண்டவர் சொத்து சேமித்து வைத்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் எபேசியர் கொலோசேயர் புத்தகத்துல எல்லாம் சொல்லுகிறாரு, அவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தர்களாக நம்ம மாற்றி இருக்கின்றார். ரட்சிப்பின் மூலமாக அவ்வளவு சொத்து ஆண்டவர் நமக்கு சேர்த்து வச்சிருக்கிறார், இங்க அனுபவிக்கும்படியாக செய்கிறார். வரப்போல உலகத்துல தொடர்ந்து அது என்னைக்கும் யாராலும் அழிக்க முடியாத அளவுல அங்க சேர்த்து வச்சிருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. இதையெல்லாம் சொல்லி சொல்லி ஒவ்வொன்னா நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறோமா? அவன் கேக்குறான் பாருங்க, யார் அப்படி செய்திருக்கிறான்? உண்மையிலே அப்படி ஒத்தனை இல்லைன்னு தான் அர்த்தம். யார் இதையெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துகிறவன், அதாவது ஹூ கேன் ஷோ ஃபோர்த், ஓ ஹிஸ் பிரைஸ். ஏன்னா அது அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆண்டவர் அன்போடு நமக்கு செய்கின்ற காரியங்கள் அது யாரால சொல்ல முடியும்? நம்ம பாட்டுக்கு படுத்து தூங்கிடுறோம், கால எழும்பிடுவோம்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது இல்லையா? யோசிச்சே பாக்குறது இல்ல, எழும்பிடுறோம். என்னைக்காவது யோசிச்சு பாக்குறோமே, அப்படியே போட்டுன்னு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? போயிருக்கும், போயிருக்கிறாங்களா இல்லையா? அவன் நல்லா தூங்க போனா அவன் எழும்புலன்னு எத்தனை பேரை பார்த்து சொல்றான். என் பிரதர் இன்லோவுக்கு நடந்தது ரொம்ப காலத்துக்கு முந்தி. நம்ம பாட்டுக்கு சந்தோஷமா படுக்க போனவன் நடுராத்திரில உயிர் போயிருச்சு, அது அவனுக்கே தெரியல போயிருச்சு. நம்ம எழும்பிடுறோம், என்ன நம்பிக்கையில எழும்புகிறோம்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோமா? ஆண்டவரே, என்னைய நாள்ல நம்ம பாதுகாத்திருக்கிறீர் ஆண்டவரே, எத்தனையோ ஆபத்துக்கள் இருந்து என்ன பாதுகாத்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் கூட இந்த கொரோனா வைரஸ் என்ன பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் வேற எதுவும் இல்லை ஆண்டவரே. நான் ஒவ்வொரு நிமிஷமும் சோப்பு போட்டு என் கையை கழுவுறதுனால இல்ல, அது அவசியம் செய்யதா வேணும், அதனால இல்ல ஆண்டவரே. நான் வீட்டுக்குள்ளேயே முடங்கி யாருக்கிட்டையும் போகாம இருக்கிறதுனால அல்ல ஆண்டவரே, நீர் என்ன பாதுகாத்து கொண்டிருப்பதனால, அது என்ன அணுக முடியாம நீர் என்ன பாதுகாத்து கொண்டிருப்பதனால தான் எந்த நேரம் வரையும் அது என்ன பிடிக்காம இருக்குது. நம்ம யாராவது யோசிக்கிறோமா? நன்றி சொல்றோமா? எத்தனை ஆபத்துக்கள் இருந்தெல்லாம் ஆண்டவர் நம்ம காப்பாற்றி இருக்கிறார். அதை யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் எவ்வளவோ பிரச்சனைகள்ல வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க இதுக்கு முந்தி, அப்படியெல்லாம் அந்த பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் ஆண்டவர் உங்களை காப்பாற்றி இருக்கிறாரு. மனநில மாதி பாதிக்கப்படாம அந்த ஒரு மனுஷன் ஓடி போய் என்னமோ பண்ண மாதிரி போகாம இருக்க வச்சதே ஒரு பெரிய காரியமா இல்லையா? ஆண்டவர் எவ்வளவு தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் நம்மளை காத்து கொண்டு இருக்கிறார். அதான் அவன் சொல்லுகிறான், யார் இதையெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துகிறவன், இதையெல்லாம் சொல்லுகிறவன் யார்? மூணாவது வசனத்துல என்ன சொல்லுது? நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். அது உண்மைதான். ஏன்னா அவங்க ஆண்டவருடைய நீதியை கை கொள்ளுகிறார்கள், ஆண்டவருடைய நீதியை கை கொள்ளுகிறார்கள். அவர் நீதியான காரியங்களை எல்லா நேரங்களிலும் செய்கிறவர்கள், அப்படி செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படி நீதியான காரியங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து அறிந்து செய்வதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பையே கொடுத்திருக்கிறார். அது சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நாலாவது வசனத்துல, கர்த்தாவே கேட்கிறான், நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடு மேன்மை பாராட்டும் படிக்கு என்ன செய்யணும்? உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தரலாம். இது ஒரு அருமையான ரெண்டு வசனங்கள். இந்த இஸ்ரவேல சிறைவாசத்தில் இருக்கிறாங்க, ஆனா அந்த சங்கீதக்காரனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, கர்த்தர் அசைக்க முடியாத ஒரு உடன்படிக்கையை தன்னுடைய மக்களோடு ஏற்படுத்தி இருக்கிறதுனால அந்த உடன்படிக்கைய அவரே கெடுத்துட மாட்டார். அந்த உடன்படிக்கையை அன்போடு ஏற்படுத்திய அந்த தேவன் என்ன செய்வார்? நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு, நீர் தெரிந்து கொண்ட மக்கள் அவங்க ஐயா, அந்த தெரிந்து கொண்ட மக்களுக்கு நீர் நன்மை செய்கிறவராக இருக்கிறீர். அப்படி நன்மை செய்கிற நீர் அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க போறீர். உம்முடைய உடன்படிக்கையின் அடிப்படையிலே அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு விடுதலையை கொடுக்க போகிறீர். உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னையும் நினைத்து அவருடைய உம்முடைய சொந்த ஜனங்களுக்கு நீர் கிருபை காட்டுகிறவராக இருக்கிறீர். அவர்களுக்கு நீர் நிச்சயமாக விடுதலை கொடுக்க போகிறீர். அப்பொழுது என்னையும் நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தரலும். அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு. அவன் அந்த சிறைவாசத்தை அந்த தண்டனையை முழு மனசோட ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் தன்னையும் சேர்த்து பார்க்கிறான். இது ஒரு கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த். அவன் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறான், தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறான். அந்த மக்கள் இப்படி எல்லாம் பாவம் செஞ்சிட்டாங்கன்னு அவன் சொல்ல, நானும் சேர்ந்து தானியல் இப்படித்தான் ஜெபம் பண்ணிடுகிறான், ஆண்டவரே அவங்களோடு நானும் சேர்ந்து இப்படி எல்லாம் மீறி இருக்கிறேன், நீதியானது என்னன்னு தெரிந்திருந்தும் நீதி இல்லாத காரியங்களை செய்திருக்கிறேன், நான் நீதிமானே இல்லை ஆண்டவரே, ஆனா நீர் எப்படிப்பட்டவர், உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கின்ற கிருபை, அது அழிந்து போகாத ஒரு கிருபை, இட் இஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், அதன்படி உம்முடைய உடன்படிக்கையின்படி நீர் நிச்சயம் விடுதலையை கொடுக்க போகிறீர்.
அவருடைய பாவங்களை மன்னித்து விடுதலையை கொடுக்க போகிறீர். அப்படி நீர் கொடுக்கிற பொழுது நீர் எனக்கும் அந்த மன்னிப்பை கொடும் ஆண்டவரே. நாங்கள் சொல்லுகிறோம், உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தரலும். ஏன் இப்படி எல்லாம் அவனுக்கு சொல்ல முடிகிறது? இதன் மூலமா அவன் என்னத்தை சொல்லுகிறான்? அந்த ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன், நல்லவராய் இருக்கிறவர், என்றைக்குமே அழிந்து போகாத, நீண்டு கொண்டிருக்கின்ற, நிலைத்திருக்கின்ற அவர் கிருபைக்கு சொந்தமானவர். அவர் நீண்ட பொறுமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய நீடிய பொறுமை இருப்பதனால்தான் அவர் அந்த மக்களை உடனே பாவம் செய்த உடனே அழித்து தொலைத்து விடாமல் அவளுக்கு தண்டனையை கொடுத்திருக்கிறார். ஏன்? நீ திருந்த வேண்டும் என்பதற்காக. அவளுக்கு வந்திருந்த அந்த தண்டனை, அந்த சிறைவாசம் அவர்களுக்கு ஒரு படிப்பினையை கொடுப்பதற்காக வந்திருக்கிறது. இப்ப நாமளும் யோசிச்சு பார்க்கணும், இந்த கொரோனா வைரஸ் இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு, நம்மளையும் கொண்டாந்து வீட்டுல அடைச்சிருக்கிறது இல்லையா? ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? நாம சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். நீதி உள்ளவர்களா இருந்திருக்கிறோமா? யாராவது சொல்ல முடியுமா உங்களை ஒருத்தராவது, நான் எவ்வளவு நீதியா வாழ்ந்திருக்கிறேன், எவ்வளவு விசுவாசமா இருந்திருக்கிறேன், எந்த கட்டளையுமே நான் மீறலையே, ஓய்வு நாளையெல்லாம் சரியானபடி அனுசரித்திருக்கிறேனே, தவறாம காணிக்கைகளை கொடுத்திருக்கிறேனே, ஜெபத்துல குறைவு வச்சதில்லை, வேத வாசிப்புல குறைவு வைத்ததில்லை, வேத சத்தியங்களை அறிந்து கொள்வதில் நான் குறையே வச்சதில்லை, ஆகவே இந்த நிலைமை எனக்கு ஏற்படுவதற்கு எந்த விதமான காரணமும் இல்லைன்னு ஒருத்தராவது சொல்ல முடியுமா? நம்மளால முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட பூரண நீதி உள்ளவர்களாக நம்ம இருந்தா பரலோகத்துல தான் இருப்போம், இங்க இருக்க மாட்டோம். நம்ம செய்யற எல்லாமே குறைபாடு உள்ளது. அப்படி இருந்த பொழுதும் கூட நம்ம வாழ்க்கையில ரொம்ப குறைபாடு இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, எத்தனை ஜபங்கள் உண்மையான ஜபமா இருந்திருக்கு, எத்தனை ஜபங்கள் ஆழமான ஜபங்களா இருந்திருக்கு, எத்தனை ஜபங்கள் வைராக்கியமுள்ள ஜபங்களா இருக்கு. தானியல் மாதிரி ஜபிச்சிருக்கிறோமா? சபைக்கு விடுதலையை கேட்டு, நம்ம பிள்ளைங்களுக்கு ஆண்டவருக்கு முன்னுக்கு விடுதலையை கேட்டு நம்ம அப்படியெல்லாம் ஜபிக்கலையே. ஓய்வுனால சரியா அனுசரிக்காம இருக்கிறது ஒரு பெரிய பாவம், பயங்கர பாவம். ஆனா நம்மள எவ்வளவு பேரு அந்த நாள்ல ஒரு கொஞ்ச நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்டு மத்த நேரத்தை நாம பயன்படுத்துகிறோம்? உண்மைதான், ரொம்ப பேருக்கு ஓய்வு நாளை பத்திய சரியான போதனையே இல்லாம தவறு செய்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அறியாமைய வெறுக்கிறார் தெரியுமா? ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுகிறது. 58வது சங்கீதத்தை வாசிச்சு பாருங்க, உன் கால் போற வழியில ஓய்வு நாள்ல போகாதன்னு சொல்லுது. அந்த ஓய்வு நாள நம்ம நிச்சயமா சொல்லலாம், நம்ம சரியாவே அனுசரித்ததில்லை. ஆண்டவர் பேசுகிறார் இந்த அசாதாரண காலங்கள்ல சபைக்கு. நேரத்தோடு சபைக்கு போயிருக்கிறோமா? ஈடுபாட்டோடு ஆராதனை செய்திருக்கிறோமா? இந்த சத்தியங்களை எல்லாம் ஒழுங்கா பெற்று வாங்கி எங்களுடைய வாழ்க்கை அதுக்கேத்தபடி வளர்ந்திருக்கிறதா? எவ்வளவு தூரம் எத்தனை பேர் சும்மா இசைக்கும் அதுக்குன்னுதான் சேர்ச்சுக்கு போறாங்களே தவிர வேத சத்தியங்களை கேட்கறதுக்கு அல்ல. வேத சத்தியங்களை சத்தியமாக போதிக்கணும், அந்த சத்தியங்களின் படி மக்களை சரியா வளர்த்து எடுக்கணும்னு ஆர்வம் காட்டுகிற போதகர்களுக்கு யாரும் ஆதரவு கொடுக்கறது இல்ல. சும்மா கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போதகர்களுக்கு தான் ரொம்ப வரவேற்பு இருக்கு இந்த காலத்துல. எவ்வளவு தூரம் சத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்காம, அந்த சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிற தேவனுக்கு மதிப்பு கொடுக்காம எங்க வாழ்க்கை சரியா இல்லாம இருந்திருக்கு. கணவன் மனைவியினுடைய உறவு, பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வருவது, வாழ்க்கையில பணம் தான், தொழில் தான் முக்கியம், உயர்வது தான் முக்கியம்னு சொல்லி கர்த்தருடைய சத்தியத்திலையும் பக்தியிலும் வளர்றதுல எவ்வளவு குறைபாடுகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுகிற காரியங்கள், நான் சொல்லுகிற காரியங்கள் ஏதாவது தப்புன்னு சொல்லி இத சொல்லுகிற பொழுது நான் என்னையும் தான் பாக்குறேன், என் குறைபாடுகளையும் தான் பாக்குறேன், என்னுடைய வைராக்கிய குறைச்சல தான் பாக்குறேன். அதை பார்க்காம இல்லை, இந்த நேரத்தில் இன்னும் அதிகமா ஆண்டவருக்கு நம்ம உழைக்கணும்னு தான் யோசிக்கிறேன். இதையும் கூட நான் எனக்கும் ஒரு பாடமா கொண்டாந்து இருக்கிறான்னு யோசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் நான் வந்து இதை ஒரு எதிர்மறையான ஒரு காரியமாக, ஒரு நெகட்டிவா பார்க்காம ஒரு பாசிட்டிவா பார்த்து உங்களுக்காக வாழ உழைக்க உதவி செய்யுங்கன்னு நானும் என்ன பார்த்து கேட்கணும். நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். அந்த நேரத்தில் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர் பார்த்தீங்களா, அவர் ஒரு நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறதுனால தான் இன்னும் கூட நம்மளால நிக்க முடியுது. இவ்வளவு ஆபத்து, இவ்வளவு செல்வந்தமான ஒரு நகரம், ஒரு பெரிய நகரம் நியூயார்க், பிக் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. அவ்வளவு உலகத்தில் இருக்கிற பில்லியனர்ஸ் எல்லாம் அங்கதான் பிசினஸ் வச்சிருக்கிறான். இன்னைக்கு அவ்வளவு பில்லியன்ஸையும் வச்சு என்ன பண்றது? ஒரு மணி நேரத்தில் ஒருத்தன் செத்துக்கிட்டு இருக்கிறான். அது போன வாரத்தில் வந்த நியூஸ். இப்ப பார்க்க போனா அரை மணி நேரத்துக்கு ஒருத்தன் சாகுறானோ தெரியாது. அந்த நியூயார்க்ல இருந்து தப்பி புளோரிடாவுக்கு ஓடிடலாமா, அங்க ஓடிடலாமான்னு பாக்குறவங்களெல்லாம் மத்த மாநிலங்கள் தடுத்து நிறுத்துது. யாரும் வரக்கூடாதுன்னு. சொந்த நாட்டிலேயே இருக்கிறவங்க மத்த பிரதேசத்துக்கு போக முடியாத ஒரு நிலை வந்திருக்கு. அவ்வளவு பில்லியன்ஸையும் வச்சு என்ன ஆகுறது? நாம இந்த நேரத்தில் யோசிச்சு பார்க்கணும். இந்த அசாதாரண காலங்கள், இந்த COVID-19 காலங்கள், நாம நம்ம சுய பரிசோதனை செய்து பார்ப்பதற்காக ஆண்டவராலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் காலங்கள். அவருடைய நீடிய பொறுமையை யோசிச்சு பார்த்து, இவ்வளவெல்லாம் நான் தப்பு செய்திருந்தும், இவ்வளவெல்லாம் அக்கிரமக்காரனாக மீறுகிறவனாக அவருடைய கட்டளையை ஒரு சரியா இல்லாமல் இருந்திருக்கிறேனே, ஆனா அந்த ஆண்டவர் எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். என்ன அவர் நியாயத்துக்கு என்ன தன்னுடைய கோபத்தின் அடிப்படையில் என்ன அவர் பார்த்தா என்ன பொறுத்தி இருக்கணும். ஆனா அப்படி அவர் பார்க்கலையே, அவருடைய அன்பின் அடிப்படையில் கிருபையின் அடிப்படையில் என்னை பார்த்து நீடிய பொறுமையை காட்டிக் கொண்டிருக்கிறாரே, எவ்வளவு பெரிய தேவன் அப்படின்னு நம்ம சுய பரிசோதனை செய்து நம்ம மாத்திக்க பார்க்கணும். இந்த கொரோனா வைரஸ் போன பிறகு நீங்க எல்லாம் மாறிட போறீங்களா? உங்க வைராக்கியம் எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட போக போகுது நீங்க தான் கேட்டு பார்க்கணும். அடுத்தது பார்ப்போம், எகிப்தில் இஸ்ரவேலனுடைய பாவம். இது வந்து இந்த சங்கீதத்தின் மூலமாக ஒரு பாவ அறிக்கை செய்கிறான். அருமையான பாவ அறிக்கை. அதுல எந்த விதமான ஒரு போலித்தனத்தையும் நம்ம பார்க்க முடியாது. உண்மையை சொல்லுகிறான். நினைச்சு 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 பார்க்கிறாயா, தேசத்து மக்களும் நானும் சேர்ந்து என்னென்னவெல்லாம் அந்த ஆண்டவருக்கு கொடுமை பண்ணியிருக்கிறோம். இந்த கொடுமையெல்லாம் பார்த்து சகித்து இந்த தண்ணியை கொடுத்திருக்கிற நம்ம படிக்கிறதுக்காக, நம்ம தொலைத்து இல்லாமல் ஆக்குவதற்காக இல்லையே அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அந்த இஸ்ரவேலருடைய பாவம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. 6வது வசனத்தில் நீங்க பாருங்க, இங்க அருமையான ஒரு பாவ மன்னிப்பு கேட்டு அவன் சொல்லுகிறான். எங்கள் பிதாவோடு கூட நாங்களும் பாவம் செய்து, தங்களுக்கு முன்னால் இருந்த பிதாக்கள், எவ்வளவு பேர் யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஒன்னா இருந்துச்சு, இங்க பாவம் அவ்வளவு தூரம் அதிகரிச்சு அதை ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஆண்டவர் பிரிக்கல, அவங்களே பிரிச்சுட்டாங்க. பிரிச்சா யூதாவில இருந்து 1-2 நல்ல அரசர்கள் இருந்திருக்கிறாங்க, ஆனா அதுக்கு மேல இருந்த இஸ்ரவேல்ல நல்ல அரசர்களே இல்லை. அவ்வளவு மோசம். ஏன்? எரபோவாம் தெரியும் இல்லையா, அவன் தானே ஆண்டவருக்கு எதிரா ஆண்டவரை வணங்குறேன்னு சொல்லி தானிலும் பெத்தேலிலும் கோயில் கட்டினா இல்லையா, அது எவ்வளவு பெரிய பாவம். ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, நீ அங்க போயிட்டு யூதாவில அந்த ஜெருசலேம்ல நான் கட்டி இருக்கிற ஆலயத்துல மட்டும்தான் நீ என்ன ஆராதிக்கணும். ஆனா அவன் அதுக்கு மீறி நடந்தான். அவன் மூலமாக இஸ்ரவேல் பாவம் செய்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்படி அந்த முன்னோர்கள் செய்த பாவத்தை யோசிச்சு பார்க்கிறோம். எப்படியெல்லாம் அநியாயம் பண்ணியிருக்கிறோம். எங்கள் பிதாக்களோடு கூட, எங்களுக்கு முன்னால் இருந்தவர்களோடு கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து. ஆங்கிலத்தில் சொல்லுற, we are sinned with our fathers, we are committed iniquity. இனிக்விட்டினா பாவம், மீறுதல். அப்ப நம்ம அக்கிரமக்காரர்களா இருந்திருக்கிறோம், அவ்வளவு பெரிய அக்கிரமத்தை செய்திருக்கிறோம். we have done wickedly. இந்த ஆகாமியம் பண்ணினோம்னு எழுதியிருக்கு. இந்த ஆகாமியம்னு வார்த்தை இன்னைக்கு டிக்ஷனரியில கூட இல்ல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா எனக்கு சொல்லி கொடுங்க. இன்னைக்கு தமிழ்லயே அப்படி நம்ம பயன்படுத்துறதே இல்ல. அதான் தமிழ் வேதத்துல மொழிபெயர்ப்புல இருக்கிற ஒரு பெரிய கஷ்டம். இங்க சொல்லுகிறது என்ன? விக்கெட்னஸ், கேடானவர்களாக இருந்திருக்கிறோம், பெரிய கேட்டை பண்ணி இருக்கிறோம். அதான் அங்க சொல்லுகிறது, எங்கள் பிதாவோடு கூட நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் செய்து கேட்டை செய்திருக்கிறோம். நல்லதே எங்ககிட்ட இல்ல ஆண்டவரே, எங்க வரலாற்றிலேயே நீர் செய்திருக்கின்ற நன்மைகள், உம்முடைய உடன்படிக்கை நீர் காட்டியிருக்க அன்பு எல்லாவற்றோடும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நாம் பாவிகளாக உங்கள் முன் நிக்கிறோம்னு சொல்றோம். இப்ப நாம கூட எங்களுடைய ஜெபங்கள்ல நம்ம பாவாரிக்க பண்றோமா, இந்த மாதிரி பண்றோமா ஒவ்வொரு நாளும் கூட? ஆண்டவரே, நேத்து வாழ்ந்ததுக்கு வாழ்க்கைக்கு நீர் என்ன இன்னைக்கு உயிர் விட்டு இருக்கிறதே ஒரு பெரிய கிருபா ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்ணுங்கம்மா, கேட்டு பாருங்க உங்களை நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறது. நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு முதல்ல பாவத்தை நம்ம உணர்கிறோமா? எவ்வளவோ பேரு எனக்கு தெரியும் நம்ம மக்கள் மத்தியில ரொம்ப தவறுகளை செய்து ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஆலோசனை கொடுக்கற பொழுது அப்படி ஒன்னு பெருசா செஞ்சிடல பாஸ்டர்னு தான் சொல்ல பாக்குறாங்க. ஏன்னா அதுக்கு என்ன காரணம், உன் பெருமை உன் கண்ணை மறைக்குது, உன்னால ஒத்துக்க முடியல. ஆண்டவருக்கு தெரியுது நீ எவ்வளவு பாவம் செய்திருக்கிறன்னு, ஆண்டவருக்கு தெரியுது நீ எவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறன்னு. ஆனா உன்னால பார்க்க முடியல, உன்னால ஒத்துக்க முடியல. என்ன அப்படி ஒண்ணு பெருசா செஞ்சிடல ஆண்டவர்னு தான் நீ சொல்ல பாக்குற. எனக்கு நல்லா தெரியுது நீ சரியா இல்லன்னு, அந்த கர்த்தருக்கு நல்லா தெரிகிறது. ஆனா நம்ம ஏமாற்றுக்காரர்களா இருக்கிறோம். விசுவாசிகள் அப்படி இருக்க முடியாது, விசுவாசிகள்கிட்ட போலித்தனம் இருக்கக்கூடாது. இவன் என்ன சொல்லுறான், எங்கள் பிதாக்களோடு நாம் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம், அதாவது கேட்டை பண்ணினோம். யரபோவாம் செஞ்சதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்றான். அவன் பாவம் நான் செஞ்ச பாவம் ஆண்டவரே அப்படின்னு பார்க்கிறான். அதுக்கு அடுத்த வசனத்துல பாருங்க, எங்கள் பிதாக்கள் இப்ப அந்த பாவங்களை முக்கியமா எல்லாம் படிப்படியா பட்டியல் போட்டு சொல்ல போறான். இப்ப முதலாவது பட்டியல் இங்க இருக்குது, எகிப்தில இருந்த காலத்துல பண்ண பாவம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உங்களுடைய அதிசயங்களை உணராமலும் உங்களுடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள், ரெட் சி பக்கத்துல. ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போய்விட்டது. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பாய்வன் கண்களுக்கு கைகளுக்கு அவர்களை விளக்கி ரட்சித்து சத்துருவின் கைகளுக்கு அவர்களை விளக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. பாத்தீங்களா, இதெல்லாம் எங்க பாக்குறோம், யாத்திராகமம் 14வது அதிகாரத்துக்கு போய் அங்க பார்த்தா தெரியும். ஆண்டவர் என்னென்னவோ பெரிய அதிசயங்களை எல்லாம் செய்து அந்த எகிப்து ராஜாவுடைய கையிலிருந்து அவர்களை தப்பி விட்டு அவர்களை கொண்டு வந்து விட்டார் சிவந்த சமுத்திரத்துக்கு. வந்த உடனே ராஜாவுக்கு மனசு மாறிடுச்சு, பார்வனுக்கு மனசு மாறிடுச்சு. இவங்க எல்லாம் போயிட்டாங்க என்ன உடனே அவனுக்கு அது பிடிக்கல. ஏன்னா ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தின்னு அந்த 14வது அதிகாரத்துல வாசிக்கிறான். அவன் என்ன செய்யறான், பெரிய படைகளை எல்லாம் பாளையத்தை எல்லாம் சேர்த்துக்கிட்டு வர்றான். வருகிற பொழுது இந்த இஸ்ரவேலர்காரங்க இப்ப சிவந்த சமுத்திரத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க, திரும்பி பாக்குறாங்க. பார்த்த உடனே என்னாச்சு, ஆண்டவர் இவ்வளவு நாள் செஞ்ச அருமையான அற்புதங்கள் எல்லாம் அப்பவே மறந்து போய் பயம் வந்துருச்சா இல்லையா? கொரோனா வைரஸை கண்ட உடனே நம்ம எல்லாம் துடிக்கிறோமா இல்லையா? நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்னு இந்த கொரோனா வைரஸ் வர்றதுக்கு முந்தி சேர்ச்சில் எவ்வளவு தூரம் சத்தம் போட்டிருப்போம். இப்ப என்னாச்சு, அதெல்லாம் பயம் வந்துருச்சு. வரலாமா, இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அவர் என்னென்னலாம் செய்தாரு, என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் செய்து அந்த எகிப்தியர்களை ஆட்டி வைத்து இந்த மக்கள் போகும்படியா செய்தாரு, அதை யோசிச்சு பார்த்திருக்கணுமா இல்லையா? இப்ப மறுபடியும் இந்த படைகளை பார்த்த உடனே பயந்துட்டாங்க. பயந்துட்டு என்ன செய்யறாங்க, சும்மா இருந்தாங்களா? மோசைய பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க, அவனை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு இது தேவையா? இந்த மாதிரியெல்லாம் எங்களை கொட்டின கொண்டாந்து நீ என்ன அழிக்க பாக்குறியா? நீ இத திட்ட போட்டுதான் செய்யற போல இருக்கு. எப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம அப்படி எல்லாம் பண்ணிருக்கிறோமா இல்லையா? ஆண்டவரை நினைச்சு பார்க்காம நம்ம அப்படி எல்லாம் சொல்லியா? அதுதான் இங்க சொல்லுகிற, அவர்கள் கலகம் பண்ணினார்கள், அவ்வளவு நன்மைகளையும் மறந்தார்கள், அவர்கள் கலகம் பண்ணினார்கள். நினைச்சே பாக்கல, யோசிச்சு பாக்குற. ஆண்டவர் வந்து எவ்வளவு அருமையான ஆண்டவர் தெரியுமா? நம்ம கண்ணு கையில வேதத்தை வச்சிருக்கிறோம், தமிழ் மொழியிலையும் மற்ற மொழியிலையும் வாசிக்க முடியுதுன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ரொம்ப பேர் அதுக்கு ரத்தம் சிந்திருக்கிறாங்க. ஏன்னா கத்தோலிக்க அந்த வேதத்தை யாரையும் வாசிக்க விடல. பிசாசு அவங்கள பயன்படுத்தி கிறிஸ்தவர்களை இல்லாமாக்க பார்த்துச்சு, வேதத்தை இல்லாமாக்க பார்த்துச்சு. எவ்வளவோ பேர் உயிரை கொடுத்து அவங்க ரத்தத்தை சிந்தினதுனால தான் நமக்கு வேதம் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு அதை மதிப்பா இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நன்மை உள்ளவர்களா இருக்கிறோம், எந்த அளவுக்கு அந்த வேதத்தை கண்ணீரோடு வாசித்து அதில் வளர்ந்துருக்கிறோம், இந்த வேதத்துடைய பெருமை நமக்கு உணர்கிறதா? அலட்சியப்படுத்திடணும் இல்லையா? அதே போலதான் இந்த மக்கள். சப வரலாறு தெரியாது நமக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கும் விருப்பம் காட்டுறதில்லை. எவ்வளவு தூரம் ஆண்டவர் அந்த சபைக்காக என்னென்னவெல்லாம் செய்து, பேதுரு முதலாவது பேதுருலாம் எழுதின பொழுது அவங்களாம் ரொம்ப சரீர துன்பங்கள் அனுபவித்துக்கிட்டு இருந்தாங்க. ரோம பேரரசர்கள் கையில கொடுமைக்காரர்கள், கிறிஸ்தவர்கள் என்பதற்காக அவன் அவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தாங்க, உயிரை வாங்கி கொண்டிருந்தாங்க. இருந்த பொழுதும் கூட அந்த சபையை ஆண்டவர் தொடர்ந்து பாதுகாத்து இன்னும் முன்னோக்கி கொண்டு போகிறார். இந்த சபையை அழியாமல் பாதுகாக்கிறார். நம்ம நினைச்சு பார்க்கிறோமா? அவர் செய்திருக்கிற அவ்வளவு அற்புதங்களையும் நம்ம ஒவ்வொன்னா நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறோமா? இவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க கலகம் பண்ணாங்க. ஆனா அப்படி இருந்தும் அந்த நேரிய பொறுமை உள்ள தேவன், இந்த மகா அன்பும் கிருபையும் உள்ள தேவன் என்ன செய்தார் நாங்க பார்க்கிறோம். பகைவன் கைகளுக்கு அவர்களை விலக்கி அவர் ரட்சித்தார். அந்த சிவந்த சமுத்திரத்தை அவர் அதட்டினார். எட்டாவது வசனம் கடைசியில சொல்லுது, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவங்களுக்காக அல்ல, தன்னுடைய நாமத்தின் நிமித்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தேவனாக இருக்கிறேன், நான் இறையாண்மை உள்ளவனாக இருக்கிறேன், நான் ஒரு உடன்படிக்கையை போட்டிருக்கிறேன், அந்த உடன்படிக்கைக்கு எதிராக நான் போக மாட்டேன், அந்த உடன்படிக்கைக்கு நான் கொடுத்த வாக்கு தத்தங்களை நான் காத்துக் கொள்ள போகிறேன். தன்னுடைய நாமத்தின் நிமித்தம், தான் பொய் சொல்லாத தேவன், வாக்குகளை நிறைவேற்றுகிற தேவன் என்பதற்காக தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார். பாரோனின் கையிலிருந்து விடுதலையை கொடுத்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போய்விட்டது. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். வீட்டுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய கிரீக் போகுது, நல்ல டைடு கூற இருக்கிற நேரம் தண்ணி நிறைய வந்து போகும். ஏன்னா அந்த பக்கம் நான் ஓடுறது ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே போனேன், ரொம்ப அழகா இருக்கும். அந்த டைடு எல்லாம் குறைஞ்சு போச்சுன்னா அந்த தண்ணி இருக்காது. அப்ப தண்ணி இல்லாம இருக்குது, நிலம் தானே, நீங்க போனீங்கன்னா முழங்கால் ஆழத்துக்கு உள்ளுக்கு போயிருவீங்க. ஏன்னா அது எல்லாம் சகதி நிலம், இங்கதான் சொல்லுதா இல்லையா? அவர்கள் வெட்டாந்தரையில் நடக்கிறது போல, வெட்டாந்தரை ரொம்ப ஆடா இருக்குமா இல்லையா, அந்த வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். ஆண்டவருடைய அற்புதம், தண்ணி எல்லாம் ரெண்டு பக்கமும் உயர்த்தி அந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருந்த அந்த நிலத்தை வெட்டாந்தர மாதிரி ஹாடாக்கி அவர்களை நடக்க வைத்தார். பகையின் கைக்கு அவர்களை விலக்கி ரச்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அது மட்டுமா செய்தார்? இவர்கள் எல்லாம் நடந்து போன பிறகு அந்த எனிமி எதிரிகள் எல்லாம் அங்க அவர்களை பிடிக்கிறதுக்கு வந்தார்கள். தண்ணி என்ன பண்ணுது? தண்ணி அவர்களை மூடி கொண்டது. ஒருவனாவது மீந்திருக்கவில்லை. ஆண்டவருடைய ரட்சிப்பு எப்படி வருதுன்னு பாருங்க, அவருடைய விடுதலை எப்படி வருதுன்னு பாருங்க. ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை காட்டுகிறார், தான் யார் என்பதை காட்டுகிறார். அப்ப என்ன செஞ்சாங்க? இதுக்கு முந்தி கலகம் பண்ணவங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தி அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். அதனாலதான் யாத்ராமம் 15வது அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது அதுல என்ன பார்க்கிறோம்? மோசேயினுடைய பாடலை பார்க்கிறோம், தி விக்டரி சாங், வெற்றி பாடலை பார்க்கிறோம். மோசே உண்மையிலேயே நல்ல மனுஷன்தான். அருமையா ஆண்டவர் எப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தார் என்று அருமையாக அங்க பாடி இருக்கிறான். ஆனா இந்த மக்கள் கட்டளையை மீறுகிற மக்கள். அதனாலதான் நம்ம 13வது வசனம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இல்ல. அங்க என்ன சொல்லுது? அவள் சீக்கிரமே அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். எவ்வளவு மோசமானவர்கள், எவ்வளவு மோசமானவர்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் மற்ற பகுதியை இன்னொரு முறை பார்க்கலாம். ஆனா இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? எவ்வளவு தூரம் நம்ம நன்றி மறந்தவர்களாக இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல சுய பரிசோதனை நமக்கு ரொம்ப அவசியம். இந்த நேரத்துல நம்ம கர்த்தரை நினைச்சு பார்க்கணும், ஆண்டவரே நான் செய்த ஏதோ பாவத்தால இந்த வைரஸ் வந்திருக்காட்டியும் கூட நிச்சயமாக நான் நீதி உள்ளவனா நேர்மை உள்ளவனா நீர் பாராட்டுகிறவனா உங்க முக்குனுக்கு நிக்க முடியல. ஆண்டவரே நிறைய குறைபாடுகள் என்கிட்ட இருக்கு, இந்த காலத்துல என்ன பரிசோதனை செய்து என்ன திருத்திக் கொள்ள நீர் பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னோட பேசும் ஆண்டவரேன்னு சொல்லி அதையெல்லாம் திருத்திக்க பார்க்கணும், அந்த தேவனுக்கு நன்றியுள்ளவர்களா இருக்க பார்க்கணும். அதுதான் அந்த காலங்களில் நம்ம செய்ய வேண்டியது. இப்ப நான்கு பாடங்களை ரொம்ப சீக்கிரமாகவே சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இல்ல என்ன பாடங்களை படிக்கலாம் அதுல. முதலாவது, கர்த்தருக்கு முன் நாம் நம்மை தாழ்த்தி அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது வசனம் ஏழாவது வசனத்துல எல்லாம் அவன் அப்படித்தான் செய்கிறான் சங்கீதக்காரன். கர்த்தரை நினைத்து பார்த்து அவர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு பெரிய கிருபி உள்ளவர் சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துகிறார். இந்த நேரத்துல நம்ம நன்றி செலுத்தணும். ஆண்டவரே நாளைக்கு எனக்கு கொரோனா வைரஸ் வந்தாலும் அப்படி வாழ்ந்து தப்பாம உயிர் போனாலும் கூட பரவாயில்ல ஆண்டவரே, இவ்வளவு காலம் நீர் என்ன பராமரிச்சிருக்கிறீங்களே, இவ்வளவு காலம் நீங்க என்ன வாழ விட்டுருக்கிறீங்களே, இவ்வளவு காலம் எனக்கு ரட்சிப்பை கொடுத்து என்ன போஷிச்சிருக்கிறீங்களே, எவ்வளவு பெரிய நன்றி உள்ள தேவனா இருக்கிறீர். இந்த காலங்களுக்காக நான் நன்றி செலுத்தலையே ஆண்டவரே. இன்னைக்கு என் உயிர் பயம் என்ன வாட்டுது, என்னுடைய கவலைகள் என்ன வாட்டுது, ஆனா இத்தனை காலமும் நான் எவ்வளவு குறைவா உங்களை ஆராதிச்சிருக்கிறேன், நன்றி சொல்ல மறந்துருக்கேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இனி இப்படி இல்ல இப்படி எல்லாம் செய்யாம இருக்க என் குறைகளை எனக்கு சுட்டி காட்டி உங்களுடைய ஆவியின் மூலமாக என்னை வழிநடத்துங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நம்ம மனத்தாழ்மையோட நம்ம அதை செய்யணும். ரெண்டாவது, கர்த்தருடைய உடன்படிக்கையை மனசுல வச்சு நம் கடமைகளை அவருக்காக செய்வது பொறுப்பா கொண்டிருக்கணும். அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் ஏற்படுத்திய அந்த உடன்படிக்கையின் காரணமாகத்தான் ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. அந்த உடன்படிக்கையின் தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்போடு நமக்கு வருகிறது ரொம்ப கடமைகள். அந்த கடமைகளை நம்ம பொறுப்பா செய்யணும், கவனத்தோடு செய்யணும், ஆண்டவருடைய மகிமைக்காக செய்யணும், நம்முடைய நன்மைகளுக்காக அல்ல. அதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோமா? நிச்சயமா ஒத்துக்குவீங்க, ரொம்ப செய்யல, இனிமே நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். இந்த வீட்டுல இருக்கிற காலங்கள்ல செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு தீர்மானத்தோட ஒரு வைராக்கியத்தோட நம்முடைய எவ்வளவு கடமைகள், கணவன் செய்ய வேண்டியது, மனைவி செய்ய வேண்டியது, ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டியது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது, சபைக்கு செய்ய வேண்டியது, எவ்வளவோ இருக்கு, மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது, இதெல்லாம் நம்ம பொறுப்பா செய்கிறத கடமையா கொண்டிருக்கணும். மூணாவது, நம் பாவத்தை உடனடியாக அறிக்கை செய்து அவருடைய மன்னிப்பை நாட வேண்டும். மேபி உங்கள ரொம்ப பாவங்களை கண்ணு மூடித்தனமா செய்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறீங்க. இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவர் உங்களுக்காக கூட கொண்டாந்துருக்கலாம். ஏன்னா அவர் எவ்வளவோ சொல்லி, பாஸ்டர்ஸ் எவ்வளவோ சொல்லி, ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ சொல்லி கடின ஹிருதயத்தோட இருந்திருக்கீங்க. மேபி இந்த நேரம் உயிர் பயம் வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? தாவீது எந்த விதமா அந்த பாவ மன்னிப்பு அறிக்கை செய்யறானோ அப்படி வாங்க. ஏன்னா நீங்க என்ன ஒழிச்சாலும் அவருக்கு அங்க தெரியாம இல்ல உங்களை பத்தி. மன்னிப்பு கேளுங்க, உண்மையான மன்னிப்பு அது இருக்கட்டும், அது ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றமா இருக்கட்டும். நீங்க உங்களை மாற்றிக்கொண்டு அந்த தேவனிடத்துல மன்னிப்பா கேட்கிற பொழுது இந்த கொரோனா வைரஸ் மட்டுமல்ல உங்களை பிடிச்சிருக்க பிரச்சனையெல்லாம் போக வைப்பார் அந்த தேவன். மன்னிப்பு கேட்காத உங்க பக்கத்துல அவர் வரமாட்டாரியா? அது தெளிவான இருதயத்தோட அந்த மன்னிப்பை நம்ம கேட்கிற பொழுது, மனம் தாழ்த்தி கேட்கிற பொழுது அந்த தேவன் நிச்சயமா உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவங்களை உடனடியாக அறிக்கை செய்து அவருடைய மன்னிப்பை நாம் நாட வேண்டும். கடைசியா ஒண்ணு, அவர் தம் நாம மகிமைக்காக நம்ம எப்போதும் காத்து தன் வல்லமையை உணர செய்வார் என்பதை நம்ம நினைக்கணும். இங்கே அந்த ரசவேலருக்கு அவர் விடுதலையை கொடுத்தது எதற்காக? தன்னுடைய நாம மகிமைக்காக. அதே போல அந்த தேவன் தன்னுடைய உடன்படிக்கையின் படியாக தன்னுடைய நாம மகிமைக்காக தன்னுடைய வல்லமையினாலே நம்மை காத்து நமக்கு உதவி செய்வார்னு தெரியும். அதனாலதான் இந்த கொரோனா வைரஸை பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தெரியுமா, அது ஒன்னும் பண்ணிட முடியாது, நம்ம ஆதி அதை அசைக்க முடியாது. தேவனுடைய அன்பு அதால் அகற்ற முடியாது, நம்முடைய ரட்சிப்பு அதால கெடுக்க முடியாது, பரிசுத்த ஆவி அதால எடுத்து போட முடியாது. நம்ம பல்லோக வாழ்க்கையை அங்கே நமக்காக காத்திருக்கிற சொத்துக்களையும் அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஏன் பயப்படணும்? வல்லமையான தேவன் நம் பக்கத்தில் இருக்கிற பொழுது, அந்த இஸ்ரவேலர்களுக்கு அந்த சுகந்த சமுத்திரத்தில் இருந்தது மட்டுமல்ல, அதுக்கு பிறகும் பெரும் வெற்றிகளை கொடுத்த அந்த தேவன் நமக்கும் தன்னுடைய சபைக்கும் மாபெரும் வெற்றிகளை தொடர்ந்து கொடுக்க போகத்தான் வரார். அந்த சபையை அவர் காத்து கொள்ளத்தான் போகிறார். எபேசியர் 5வது அதிகாரத்தில் சொல்லுகிறது போல அந்த சபைக்காக வருகிற தேவனாக இருக்கிறார். அதை நம்ம நினைக்கணும், இந்த காலங்களில் நினைக்கணும், தைரியத்தோட இருக்கணும், பிள்ளைகளின் குடும்பத்தையும் தைரியப்படுத்தணும், சக சகோதரர்களை தைரியப்படுத்தணும். நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்ங்கிறத தேவனை அறியாம நம்ம மக்கள் இருக்கிறவங்களுக்கும் சொல்லணும். உண்மைதான், இந்த நாளும் நான் சொன்னது விசுவாசிகளுக்கு, ஆண்டவர் அறியாதவங்களா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை அவர் பெயரை கேட்டிருந்தோம், இன்னும் இருதய கடினப்பட்டு போய் விசுவாசம் இல்லாமல் இருந்தால், அவர் மேலும் நீங்க விசுவாசம் இல்லாமல் இருந்தால், நீங்க அவர்கிட்ட திரும்பணும், அவர்கிட்ட வரணும். ஏன்னா நீங்க அவர் முன்னுக்கு நிக்கிற பொழுது நீதி உள்ளவரா நிக்கிற, பாவங்களை செய்து அவர் முன்னுக்கு நிக்கிறீங்க. உங்க பாவங்கள் தான் உங்களை ஆண்டவர்த்தேர்ந்து விலக்கி வச்சிருக்கு. அந்த பாவங்களுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே எனக்கு விடுதலையை கொடுமாண்டவரே, இந்த சமாதானத்தை கொடுமாண்டவரே, பரலோக வாழ்க்கைய நீர் எனக்கு கொடுமாண்டவரே, ஏன் என் பாவங்களுக்காக நீர் உண்மையே சிலுவையிலே பலியாக கொடுத்து அந்த ரட்சிப்பை சம்பாதித்திருக்கிறேன், எனக்கு நான் செய்ய முடியாத காரியத்தை நீர் சிலுவையில் செய்து எனக்கு விடுதலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர் ஆண்டவரே, அந்த விடுதலை எனக்கு வேணும் இயேசு சுவாமி அப்படின்னு சொல்லி அந்த இயேசுவை சுவாசிக்கிறவர்களுக்கு அவர் அழிவில்லாத ரட்சிப்பை கொடுக்கிறார், என்றும் அழியாத ரட்சிப்பை கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? ஏன் நீங்க அவரை விசுவாசிக்க கூடாது? ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நேரத்திலும் கூட சங்கீதக்காரன் மூலமாக இஸ்ரவேலர் மக்கள் வாழ்க்கையிலே நடந்த அந்த காரியங்களின் மூலமாக நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த மக்களை போல நாமும் பாவம் செய்திருக்கிறோம், நன்றி இல்லாதவர்களாக இருந்திருக்கிறோம். எங்களை பற்றி நல்லவர்கள் என்று பட்டியல் போட்டு நாங்கள் உமக்கு முன்பாக சொல்ல முடியாது ஆண்டவரே, அந்த அளவுக்கு நாமும் கேடுள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். இருந்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காக நீர் எங்களை தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய உடன்படிக்கையை நீர் ஒரு காலத்திலும் மீறமாட்டீர் ஆண்டவரே. நீர்தாமே இந்த காலங்களிலும் கூட எங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி உமக்காக விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உமை அறியாதவர்களுக்கு உமை அறிந்து கொள்ளும்படியாக செய்யும். கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கும்படியாக செய்யும். ரட்சிப்பை அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கிற தேவனே, அவர் மேல் கருணை காட்டும் ஆண்டவரே. இந்த நாளும் கூட ரட்சிப்பின் நாளாக இருக்க நீர் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.